بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய மார்க்க விளக்க வகுப்பிலே இலட்சிய வாழ்வின் அடிப்படைகளும் அதை திசை திருப்பக்கூடிய காரணிகளும் என்கின்ற ஒரு தலைப்பில் சில பொதுவான நாம் ஏற்கனவே கேட்டு படித்த விஷயங்களை ஒரு ஞாபகமூட்டல் என்கின்ற அடிப்படையில் இன்றைய தினம் உங்களுக்கு மத்தியிலே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இலட்சிய வாழ்வின் அடிப்படைகளும் அதை திசை திருப்பக்கூடிய அம்சங்களும் என்கின்ற ஒரு தலைப்பு. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாவது ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்காகவே மனிதனை இந்த உலகத்தை என்ன செய்திருக்கிறான், படைத்திருக்கிறான். வாழ்ந்தோம் மரணித்தோம் என்கின்ற அமைப்பில் ஏனைய கால்நடைகளைப் போன்று உயிரினங்களைப் போன்று மனிதனை அல்லாஹு தாலா படைக்கவில்லை. அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்த அந்த ஆரம்பத்திலேயே ஜிங்களுக்கு முன்னால், அதாவது சைத்தான்களுக்கு முன்னால், மலக்குமார்களுக்கு முன்னால் இந்த மனித சமுதாயத்தை ஒரு கண்ணியமான ஒரு சமுதாயமாக அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறான், கௌரவப்படுத்தினான். அந்த கௌரவப்படுத்துவதற்குரிய விஷயத்தை அல்லாஹு தாலா சொல்லுகிற நேரத்தில் அவர்களை நாம் தரையிலும் கடலிலும் சுமந்தோம் என்று அல்லாஹு தாலா சொல்றான். அவர்களை நாம் கரையிலும் கடலிலும் என்ன செய்தோம், சுமந்தோம் என்று சொல்கிறான். அந்த அளவுக்கான ஒரு கண்ணியத்தை அல்லாஹு தாலா கொடுத்தார். இதற்கு எதிராக ஷைத்தான் இட்ட சபம்தான், அஜ்மாயின், நாம் அவர்கள் அனைவரையும் என்ன செய்வேன், வழிதவர செய்வேன் அப்படி என்று ஷைத்தான் இறைவனிடத்திலே சவால் விட்டு இறைவனிடத்திலே சந்தர்ப்பம் கேட்கிறான். இலாயோமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் தான் சொல்லி அவகாசம் கொடுத்து விட்டு அல்லாஹு தாலா மனிதர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அடுத்ததாக அவன் சொன்ன விஷயம் என்னென்று சொன்னால், நான் நீ அவர்களை வழிதவர செய்வா என்று சொன்னால், அவர்களை அதாவது நரகின்பால் அழைப்பா என்றால், நான் அவர்களது பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்றால், அடுத்த இது என்ன செஞ்சா சொன்ன, அவர்கள் உனக்கு வழிபட்டு நான் எச்சரித்த பின்னாலும் உங்களுக்கு கட்டுப்பட்டு உண்ட பின்னால வருவாங்களாக இருந்தால், திருப்பி அவர்கள் என் பக்கம் மீண்டால் நான் மன்னிப்பதற்கு என்ன செய்கிறேன், தயாராக இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி அல்லாஹு தாலா மன்னிப்பிட வாசல் என்ன செய்யறான், திறக்கின்றான். எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதனை கண்ணியப்படுத்த வேண்டும் என்கின்ற அமைப்பில் தான் இந்த உலக வாழ்க்கை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். ஆனால் மனிதன் முதலாவதே செய்தது சைத்தானுக்கு ஆதரவான செயல்பாடுதான். இவ்வளவு அல்லாஹு தாலா கொடுத்த பின்னாலும் மனிதன் முதலாவது செய்தது சைத்தானுக்கு ஆதரவான அந்த செயல்பாடு. அல்லாஹு தாலா எப்படி சைத்தான் வாக்களித்தா இறைவனிடத்தில் சவால் விட்டானோ அதுபோல மனித சமுதாயத்தை அந்த சொர்க்கத்திலிருந்து வெளியே எடுத்து கேவலப்படுத்தி இந்த உலகத்துக்கு இறக்கினான். அதுக்கு அடுத்ததாக அல்லாஹு தாலா கொடுத்த வாக்கு என்ன, சைத்தான் இடத்துல நான் மன்னிப்பேன் என்று. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்தான், ஆதமும் ஹவ்வாவையும் மன்னித்து இந்த உலகத்திலே வாழ வைத்தான். அதற்கு பின்னால் இந்த சமுதாயம் சைத்தானுடைய அந்த தவறின் பின்னால் அதாவது கெட்டு போய்விடக் கூடாது, அதாவது மன்னிப்பு கேட்டு வர வேண்டும் என்றால் என்ன தேவை, அதை பற்றிய அறிவு தேவை, அது பிழை என்று சொல்ற நபர்கள் தேவை. அதனால அல்லாஹு தாலா வலக்கது பாத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு சமுதாயத்திலும் தூதரை நாம் என்ன செய்தோம், அனுப்பினோம். எந்த தூதரை அனுப்பினாலும் அந்த தூதருடைய அந்த சமுதாயத்துடைய பேசும் மொழியிலே நாம் என்ன செய்தோம், அனுப்பினோம் என்று அல்லாஹு தாலா சொல்றான். எல்லா நபிமார்களையும் அல்லாஹு தாலா அனுப்புறான், அனுப்பி வேதங்களை கொடுத்து அவங்களுக்கு விளங்கப்படுத்த சொல்லி அந்த சமுதாயம் ஆரம்பமாக இந்த மனிதர் எம்மை கண்ணியப்படுத்தத்தான் வந்திருக்கிறார் என்று தெரியாம அந்த சமுதாயமே அவரை எதிர்த்து, ஒரு நபி ஒரு சமுதாயத்தில் வந்தா அது கண்ணியம் டிப்பா நினைச்சுக்கின்றோம். ஆனா அந்த நபியையே என்ன செய்யறாங்க, அவரை அடிச்சு அவரை ஓட விட்டு ஊற விரட்டி அதுக்கு பின்னால கடைசியில தான் என்ன செய்தார்கள், ஏற்றுக்கொள்வார்கள், அல்லாஹு தாலா மன்னிக்கிறான். இப்படி அல்லாஹு தாலா தூதர்களை எல்லாம் அனுப்புறான். அனுப்புற நேரத்தில் அதுக்கும் 1000 கேள்வி என்ன செய்தார்கள், கேட்டார்கள். அற்புதத்தக்காக வானத்தில் இந்த அதை இறக்கு இதே இறக்குலாம் கேட்டார்கள். இப்படி கடைசியாக இறுதி தூதரி அனுப்புகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறார், வமா மனஅன அர்சில பில் ஆயாத்தி இல்லா அன் கஸ்ஸப பிஹல் அவ்வலூன், ஆரம்பமாக இருந்த மக்கள் நாம் கொடுத்த அத்தாட்சிகளை பொய்ப்படுத்தியதனால நாங்கள் அத்தாட்சி என்ன செய்வதில்லை, இறக்குவதில்லை, அத்தாட்சியெல்லாம் இறக்கிறது இல்லை அப்படின்னு அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் நான் ஏன் ஒரு இதாக சொல்கிறேன் என்றால், இங்கே ஒரு பெரிய போராட்டம் ஷைத்தானுக்கும் இறைவனது படையினருக்கும் இடையில என்ன செய்து நடந்து கொண்டிருக்கிறது. ஜுந்துல்லா அல்லாஹ்வுடைய அணியினருக்கும் சைத்தானுடைய அணியினருக்கும் என்ன இடையில் ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்றா, அலா இன் ஹஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அல்லாஹ்வுடைய அணியினர் தான் என்ன செய்வார்கள், வெற்றி பெறுவார்கள். அல்லாஹு தஆலா சொல்றான். ஆனா சைத்தான் நீங்க நினைக்கிறீர்களா அமைதியாக இருந்து விடுவான் சொல்லி இல்ல, அவனுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ எல்லா வழிமுறைகள் மூலமும் இந்த அதிகமான சமுதாயத்தினரை வள்ளிகெடுப்பதை ஒரு இலட்சியமாக வைத்து நிச்சயமாக சைத்தான் என்ன செய்வார், செயல்படுவான். அந்த செயல்பாடு காலாகாலம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த சூழ்ச்சியிலிருந்து இந்த அதாவது மனிதனை கேவலப்படுத்துகின்ற மனித சமுதாயம் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்களே அல்ல சைத்தான் அளித்த வாக்கு வந்து, முஸ்லிம்களே அல்ல மனித சமுதாயத்தையே கேவலப்படுத்த வேண்டும் என்றதான், மனித சமுதாயத்தையே கேவலப்படுத்த வேண்டும் என்றதான். எனவே அவன் வெறுமனே ஒத்தனை வழிகெடுக்க செய்துவிட்டு குஃபுர்ல ஈடுபடுத்தி விட்டு விட மாட்டான். ஒத்த இணை வைத்துக் கொண்டிருக்கிறான்டா சந்தோஷமா இருக்கணும் இல்ல சைத்தான் இல்ல, அடுத்து என்ன செய்வான், அவனுடைய ஆடைகளை களைய வைப்பான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், உங்களிடமிருந்து உங்கள் ஆடைகளை களைய வைத்த அப்படி என்று சொல்லி சைத்தானை சொல்ற நேரத்தில் சொல்றான். உச்சகட்ட கேவலம் எது, நிர்வாணமா போறத மனித உரிமையு பேசுறது கொண்டு வருவான். உச்சகட்டமா எங்க கொண்டு இணை வைத்த பின்னால அதோட விட்டுருவான், பரவாயில்ல நல்ல இணை வைத்துக்கிட்டு சிலைகள் எல்லாம் அதிகமாக, அதெல்லாம் அவனுக்கு அதில் அடுத்தது கேவலப்படுத்தணும். என்ன கேவலப்படுத்தணும், இறைவன் எப்படி எப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறானோ அதை வைத்து என்ன செய்வான், கேவலப்படுத்த வேண்டும் என்ற இடத்துக்கு வருவான். அதனால கடைசியாக எங்க கொண்டு போய் நிப்பான், நீங்க பாருங்க, இணை வைப்புக்கு அடுத்ததாக மனித உரிமை அப்படி அப்படின்னு போய் இறுதி எல்லாம் எது நிற்பான்னு சொன்னா, நிர்வாணமாக நிற்கின்ற அளவுல ஆணுமானும் திருமணம் முடிக்கின்ற அளவுல பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிக்கின்ற அளவுல அத நாகரிகமாக சொல்லுகின்ற அளவுல போய் என்ன செய்யும், நிற்கும் இந்த உலகம். அப்ப இது ஒரு அழகாகவும் காட்டுவான், அதை வந்து ஒரு அழகான ஒரு நிலையாகவும் காட்டுவான். காட்டுறது மட்டுமல்ல, அவன் வெற்றி எப்படி அடைவான்டா, ஒரு காலம் வரும் 80% இந்த கேவலம் எல்லாம் நாகரிகமா மாறும். அந்த நேரத்தில் நாகரிகமா கொஞ்சம் பேர் இருப்பாங்களே, அவங்கள பார்த்து எல்லாம் பிற்போக்கான மக்கள், என்ன பின்தங்கிய மக்கள், ஒரு ஒரு முற்போக்கு சிந்தனை இல்லாத மக்கள் அப்படி என்று சொல்ற நேரத்தில் நியாயமான அறிவும் தடமாடக்கூடிய இடத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம், மாறுவோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை பற்றி சொன்னார்கள். இந்த இடத்துல நான் சொல்வது அடிப்படைகள், தஜ்ஜாலுடைய ஒரு ஃபித்னாவை பற்றி சொன்னார்கள். ஒரு மனிதன் தஜ்ஜாலிடத்துல போவா, நான் ஒரு நாள் இந்த தஜ்ஜாலால் என்ன செய்ய மாட்டேன், வலித வர மாட்டேன் நம்பிக்கையில தான் போவான். ஆனா கடைசியில குஃபர் செஞ்சுட்டு தான் என்ன செய்வான், வருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு எவருக்கெல்லாம் தஜ்ஜாலை அணுகாமல் இருக்க முடியுமோ தூரமாயிருங்க. நாங்க ரசூலுல்லாஹ் என்ன காரணம், ஷைத்தான் கடைசியாக யூஸ் பண்ணக்கூடிய மிக பலமான டூல் தான் யாரு, அதாவது தஜ்ஜால் கடைசியாக யூஸ் பண்ணக்கூடிய மிக பலமான மிக ஸ்ட்ராங் ஆனால், அதாவது அல்லாஹ் என்ற இடத்துக்கு வார அளவுல அவனுடைய செயல்பாடுகளை சைத்தான் செய்ய முழு சப்போர்ட் பண்ணுவான். நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள், காஃபிராகி விட்டதனால சைத்தான் சப்போர்ட் பண்ணுவான்னு நினைக்க கூடாது. அவன் பெருமைப்படுத்துவன், அவன் பெருமை உள்ளவன். அல்லாஹு தஆலா சொல்றான், சாதாரணமாக இறைவனுடைய சன்னிதானத்தில் சுஜூத் செய்ய சொன்னதுக்கு என்ன செஞ்சா, நான் எப்படி இந்த மண்ணால படைத்தவனுக்கு நெருப்பால படைக்கப்பட்ட நான் எப்படி சுஜூத் செய்வேன்னு கேட்டவன், சேவை செய்வானா, சேவை செய்ய மாட்டான். லேசில அவன் வந்து என்ன செய்ய மாட்டான், நெருங்கி வர மாட்டான். ஆகப்பெரிய கேவலத்தை அடைந்த அவன் கடைசி நேரத்தில் செய்யற வேலைதான் தஜ்ஜால் என்ற ஒரு மனிதனுக்கு அவனது முழு பலத்தையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு என்ன செய்வான், வருவான்றதை பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தை இப்படி பார்ப்பதற்கு ஈமான் வேணும். எப்படி பார்ப்பதற்கு, இதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் என்பதை நான் சொன்ன இந்த பார்வையில பார்ப்பதற்கு எது தேவை, மார்க்க அறிவு தேவை. இல்லைன்னா இந்த பார்வையில் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருப்பது சைத்தான் மனிதனை வழிகெடுத்து கேவலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சைத்தானிய லட்சிய போராட்டத்திற்கும், அவனது பாவங்களை மன்னித்து அவனை சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற இறை இலட்சிய போராட்டத்துக்கு இடையிலான ஒரு சோதனை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்னா, இதுல எனது அதிகாரத்தை கொண்டு நான் என்ன செய்ய மாட்டேன், தலையிட மாட்டேன். உங்களுக்குரிய சுதந்திரம் ஃபமன் ஷா ஃபல்யூமின் ஃபமன் ஷா ஃபல்யக்ஃபுர். விரும்பினவர் ஈமான் கொள்ளலாம், விரும்பினவர் நிராகரிக்கலாம். அதுக்காக வேண்டி நான் என்ன செய்திருக்கிறேன், வேதத்தை இறக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு வாழ்க்கை நடைமுறைப்படுத்தி காட்டி ஒரு வழிகாட்டல வைத்திருக்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சைத்தான் ஒவ்வொரு இடத்திலும் ஆஜராகி மனிதனை தவறு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பயணத்தில் யார் யார் எப்படி எப்படி எல்லாம் வழி தவறலாம் என்பதை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியாது. சைத்தான் அனுபவப்பட்ட ஒரு முறைமையை யூஸ் பண்ணுவான்னு அர்த்தம் இல்ல, புதிய ஒரு முறை என்ன செய்வான், ஒரு பெரும்பாலானவர்கள் அதை அடிபட்டு போறதுக்காக புதிய முறை என்ன செய்யும், அதாவது மனிதர்கள் சைத்தானுடைய சூழ்ச்சியை சரியாக அறியவில்லை என்பதற்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா, சிலர் என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னால், சைத்தானுக்கு பெரிய ஆற்றல் இருக்கிறது, ஒரு அதாவது வான எல்லைகளுக்கு போய் வருவதற்கான ஆற்றல் இருக்குது, ஒரு சேரை இப்படி கண் மூடி திறக்கிறதுக்கு முன்னால கொண்டு போய் வைப்பதற்கு ஆற்றல் இருக்கின்றா, நல்லவர்கள் எல்லாத்தையும் கொலை செஞ்சிட வேண்டியதானே, இவ்வளவு ஆற்றல் உள்ளவன் சைத்தான். அப்ப உலகத்துல மிகப்பெரிய மார்க் அறிஞர்களாக எல்லாரையும் போட்டுட்டா முடிஞ்சுதானேன்றான். இதே விளங்குது, சைத்தான பத்தி அறிவு இன்னும் என்ன செய்யல, மனிதர்களுக்கு குறைவு. அவர்கள் இஸ்லாத்தை படிக்க படிக்கத்தான் அதிகமாகும் நினைக்கும், இவனை மாதிரியே யோசிக்கிறது. சைத்தானை பொறுத்த வரைக்கும் உங்களை கொண்டுட்டா நீங்க ஷஹீதாய் சொர்க்கம் போயிருவீங்க, விளங்கிட்டா, உங்களை எங்கேயாவது இடத்துல வந்து கொண்டுட்டான்னு வைங்களேன், கொள்றதுக்கான உதவியை செஞ்சுட்டான்னு வைங்களே, நீங்க அடுத்த என்ன சொர்க்கம் போற, அவனுக்கு நீங்க மவுத்தாகணும் சொர்க்கம் போன மட்டும் தான் லட்சியம் இல்ல, நீங்க நரகம் போகணும்னு லட்சியம். அப்ப கொள்ளுவானா, அழிப்பானா, அழிக்க மாட்டான். இயன்ற அளவுக்கு உங்களை கால கைய உடச்சி தாயத்து தட்டு கட்ட வைப்பான், அவ்வளவுதான். இது வேணுமெண்டா செய்வானே தவிர எல்லாரையும் கொண்டு போட்டுட்டு அந்த அறிஞரை என்ன செய்வான்டா, இயன்ற அளவுக்கு அவனை சாகடி அறிஞரை கெடுக்கல் மட்டும் பார்ப்பான். அவனை கெடுத்துட்டா பின்னால் உள்ள ஒரு 10 லட்சம் பேர் காணாம போயிருவான்ல இல்லையா, அதுக்கான முயற்சி எடுப்பானே தவிர அவரை கொண்டு அவரை ஷஹீதாக்கி சொர்க்கத்துல உச்சகட்டத்தை கொண்டு வைப்பானா. இவங்க ட்ரை பண்ற சைத்தான் இப்படியே யோசிக்காம இருக்கிறான், இவங்க சைத்தான் மாதிரி யோசிச்சு பாக்குறாங்க, விளங்கிட்டா, வரவில்லை. சைத்தான் அப்படி யோசனையில உள்ளவன் அல்ல, அப்படி இருந்தா நபிமார்களை எல்லாம் என்ன செஞ்சிருப்பான், அவனால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி இருப்பான். அந்த மாதிரி எதுவும் என்ன செய்யல, வரல. வழி தவற செய்ய முடியுமா? அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்ததா சொல்றான். எது நபிமார்கள்ட்ட இந்த சைத்தான் என்ன எடுக்க பார்த்தான்னா, அவங்களுக்கு இறங்குற வகை இருக்குது, அதுல நிறைய மறைவான விஷயம் இருக்கும். இதை ரசூலுல்லாஹ் சொல்ல முந்தி கொஞ்சத்தை எடுத்து இவன் நேரத்தோடு சொல்லலாமான்னு தான் ட்ரை பண்ணானே தவிர, அதுக்காக வேண்டி மலக்குமார்கள் எல்லாம் என்ன செஞ்சான், வைத்தான். அவங்களோட மனசு மனித மனதுதான், அதுக்குள்ள போய் ஏதாவது குழப்பங்கள் விளைவிக்க கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், பாதுகாப்பு செய்தான்றதை பார்க்கணும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சைத்தானிய மற்றும் மனிதனுக்கு எதிரான இந்த பலமான இந்த போராட்டத்தில் நாளை மறுமையில சைத்தானுக்கு ஒரு தனி ஸ்பீச் ஐக்கின்றான்ல சொல்றானா இல்லையா, நரகத்துல எல்லாரும் போடுபட்டவரும் அவன் ஒரு ஸ்பீச் பண்ணுவான், அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவான், அது பெரிய அல்ல குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்ன சொல்லுவான்னு என்ன செய்யறான், உலகத்துல எதிர்காலத்துல இவன் இப்படி சொல்லுவான் என்ற ஒரு பட்டியலை அல்லாஹு தஆலா சைத்தானுக்கு தவிர வேற யாருக்கு என்ன செய்யல சொல்லி காட்டல. ஈசா அலைஹிஸ் ஸலாத்துல விசாரணையை சொல்லி காட்டுறான், ஆனா சைத்தான டோட்டல் பதிலே எல்லாம் என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். இப்படி இருந்தும் கூட இந்த போராட்டத்தில் நிறைய நாங்கள் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல நான் சொல்ல வருகின்ற விஷயம், நாங்கள் மனித வாழ்க்கையில் இஸ்லாமிய அந்த அடிப்படை நெறிகளை விட்டு நம்ம பிறழக்கூடாது என்பதனால தான் இதை சொல்ல வரேன். எந்த இடத்துக்கு நீங்க போனாலும் சரி, இந்த ஒரு போராட்டத்தை என்ன செய்யணும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு வகையில் சொல்வதாக இருந்தால், இது ஒரு பகுதி. இன்னொரு வகையில் நீங்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய இலட்சிய பயணத்தில் உள்ள இளைஞர்கள் இன்னும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹு தஆலா அடிக்கடி சொல்லக்கூடிய அதாவது சைத்தான் உங்களுக்கு எதிரி, அவனை எதிரியாகவே நீங்க எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றதானே, இது நிறைய பேர் இது புரிஞ்சாங்கன்னு விளங்கல. எதிரிகளாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், தவறு செய்ய போற நேரத்தில் நமக்கு ஒரு சப்ஜெக்ட் வரும், தைரியமா செய், நீ அகப்படவே மாட்ட. அது பேங்க் கொள்ளையா இருந்தாலும் சரி, விளங்கிட்டா, கொலையாக இருந்தாலும் சரி, மானக்கேடான பாவமாக இருந்தாலும் சரி, இந்த ஆலோசனை எல்லாருக்கும் வரும், தைரியமா செய், இப்ப எல்லாம் நீ பார்த்துட்டு கீழே இறங்கிக்கிற. இது யார் சொல்றது, சந்தேகம் இல்லாம சைத்தான். அல்லாஹ் சொல்றா நம்பாதீங்க, எதிரியாகவே எடுங்க, நம்ம ஃப்ரெண்ட் ஆகிடுறது. அவன் சொல்றான்டா சரியா தான், இறங்கிடுறது, அகப்பட்டு மானம் மரியாதை தண்டனை ஜெயிலு எல்லாம் போயிடுறது. நடக்குமா இல்லையா இந்த உலகத்துல, 1000 இடங்கள் என்ன செய்யுது, நடக்குது. அவன் சொல்ற ஆலோசனை அப்படியே ஏற்றுக்கொள்வது, இது மனிதனுக்கு உண்டு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த எப்படி கிறிஸ்தவ உலகத்தை சின்னா பின்னமாக்கி துண்டாக்கி முடிச்சிட்டாங்களோ. இந்த கிறிஸ்தவம்ன்றது ஒரு பலமாக இல்லையே உலகத்தில், எல்லாருக்கும் தெரியுமே 200,000,000,000 பேர் உலகத்தில் இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் சில பொழுதுகளில் உங்களோட மதத்தை மட்டும் பாருங்க கொமெண்ட் அடித்தாலும் அந்த மக்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க அதாவது எண்ணிக்கையில் அதிகமாகிறீங்க, ஆனா கிறிஸ்தவம் இல்லங்க. கிறிஸ்தவம் அட்லீஸ்ட் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த அளவுக்கு கூட என்ன அந்த பலம் இல்ல, எண்ணிக்கையில் அதிகமாயிருக்கிறீங்க. ஆனா அது இல்ல, இன்றைக்கு உங்களுக்கு வேத நூல் என்று சொல்றல்ல, வேத நூட்கள் அப்படித்தான் சொல்றாங்க, அது வேத நூட்கள் என்றாங்க. அகமதியார் சொல்றாரு அது வந்து நூல் அல்ல, லைப்ரரி. எது பைபிள் என்றது ஒரு லைப்ரரி, அவ்வளவு இருக்குது. 60-70 மொழிபெயர்ப்பு கடையிலான வித்தியாசங்கள், அது மட்டுமல்ல அவருடைய மூல பிரதிகள், மூலமாக அவர்கள் கருதக்கூடிய பிரதிகள் உள்ள 1000 வித்தியாசங்கள். எனவே ஒரு லைப்ரரி அப்படின்னு சொல்றோம். இது இழிவுக்கு சொல்லல, உண்மை. இதுதான் உண்மை. நம்ம அதாவது இயேசுவின் வரலாறு ஒன்று பேசினோம், அதுக்கு ஒரு கிறிஸ்தவ சகோதரர் எழுதுறாரு என்னடா, அதாவது பைபிள்ல இருந்து மேரி என்ற சூரத்தை எடுத்துட்டாங்களா. நாங்க என்ன சொன்னோம்னா மரியம் என்ற சூரத்தை குர்ஆன் என்ன செய்யுது சொல்லுது. இது வர வேண்டியது எங்க பைபிள் வரணுமா இல்லையா? எப்படி ஒரு சூரா குர்ஆன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து அப்படி ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் சொல்லுது. ஆனா வர வேண்டியது வந்து அங்க அதை ஃபுல்லா எடுத்துட்டாங்களா. அப்ப இது வந்து எவ்வளவு ஒரு பலகீனமான வாதம், ஆனா அறிவுபூர்வமா என்ன செய்யறாங்க அதை வைக்கிறார்கள். இப்ப இங்க சொல்ல வந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த அத கிறிஸ்தவ உலகத்தை எப்படி சின்ன பின்னமாக்கி எப்படி வந்து அதாவது ஒரு இடத்துக்கு அதாவது கத்தோலிக்ஸ் என்று மாத்தி அதுக்கு ஒரு போப்பாண்டவரை வைத்து அவரை வச்சுதான் எல்லாம் செய்யணும் என்று சொல்லி எல்லா நிலைமையும் கொண்டு வந்த மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்தை கிட்டத்தட்ட அழிச்சுக்கன்னு வந்துட்டாங்க. எங்க பார்த்தாலும் சூஃபித்துவம் தான், கபர்கள் தான், இதுதான் இருந்தது. இஸ்லாமிய சமுதாயம் திருப்பி எழும்ப முடியாத அளவுக்கு உஸ்மானிய கிலாபத்து ஒன்று இருந்துச்சு. இந்த உஸ்மானிய கிலாபத்து வந்து நல்ல அதாவது எழுச்சி என்ற பகுதியில் ஒரு பகுதி செய்தாலும் அடுத்த பகுதியில் செஞ்ச வேலை என்ன, கபர் கட்டினது, தர்கா கட்டினது, ஹனபி மதகபை பரத்தினது. நல்லா ஞாபகம், உலகத்தில் மிக கூடுதலாக உள்ள மதகம் எது? ஹனபி மதகபினர். இரண்டாவது தான் ஷாஃபி, சரியா? அப்போ ஹனபிய பரப்புற வேலையும் கபர் கட்டுற வேலையும் என்னது கச்சிதமாக செஞ்சாங்க. மக்கா சவுதிய, அப்ப சவுதி என்ற ஹிஜாஸ் இருந்தது. ஹிஜாஸை எட்டி பார்க்கறது எப்ப என்று சொன்னால், இந்த மக்கா மதினால யாராவது சண்டை பிடிச்சா மட்டும்தான். மற்ற டைம்ல இந்த பாலையை வந்து ஈத்தப்படத்துக்கு ஒட்டதுக்கு நம்ம சண்டை பிடிக்கணும் என்ன செஞ்சிருது போயிடுறது. இப்படி கடைசி நிலைமை என்று சொல்ற அளவுக்கு தான் அவங்க நினைச்சிருந்தாங்க. ஆனா இந்த மார்க்கம் உண்மை என்பதை ஹிஸ்டரியை படிக்கிறவங்க புரிஞ்சுக்கலாம், வரலாற்றை படிக்கின்றவர்கள் புரிந்து கொள்ளலாம். இப்படியே வந்து இது வந்து நாங்க சொல்லக்கூடிய இந்த செய்தியை வெளியிருந்து பாக்குறவங்க கூட நம்ம சமுதாயத்துல அடுத்த குடும்பம் ஏத்துக்கலாது. இதை ஒரு பக்தியில பேசுறேன்னு சொல்லுவாங்க. அடுத்த சொல்ல போற செய்திய இப்படி ஆகிட்டா, இப்படி இருக்கிற டைம்லதான் ஒரு 200-300 வருஷத்துக்கு முந்தி ஆங்காங்கே குர்ஆன் சுன்னா இருந்தது. ஆனா முகமது அப்துல் வஹாப் என்றவரை என்னது ஒரு பாலைவனத்துல அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், தோன்ற வைத்தான். அப்படி நாங்க நம்புகிறோம். அவரை தோன்ற வைத்து இங்க வந்து ஆட்சியெல்லாம் மாறிக்கொண்டு வருது. ஒவ்வொரு ஏரியாவாக ஆட்சி பிடிபட்டு 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 சவுதி அந்த அளவுக்கு வருது. அப்பையும் உஸ்மானியா கலாபத்தும் பார்க்கல, அங்கங்க இடம் பிடிச்சிக்கிட்டு இருந்த பிரிட்டிஷும் பார்க்கல, ஒன்னும் பார்க்கல. ஏன் பார்க்கல? இதை பார்த்துதான் என்ன செய்ய, இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு பிரயோசனம் இல்லது. இந்த பாலைவனத்தை கட்டியாகணுமான்னு சொல்லி இதுல 1 கோடி பேர் அப்ப இருந்தாங்கன்னு வைங்களேன், இப்ப 2 கோடி. இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு இந்த குரூப் வச்சு என்ன செய்ய, ஏதாவது வளம் இருந்தா பரவாயில்ல, ஏதாவது கருவாய ஏலம் அப்படி இருந்தா ஏத்துறதுக்கு இறக்குமதிக்கு இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்னும் இல்ல. சரியா, அதை விட்டு வச்சிருந்தாங்க, பார்க்கல. மக்கா மதீனாக்கு மட்டும் கொஞ்சம் வாரது, அங்க கொஞ்சம் இன்கம் இருந்தது, அங்க வந்து இன்கம் இருந்தது, கொள்கை பற்றும் கொஞ்சம் இருந்திருக்குமே. அதுக்காக மக்கா மதீனால கொஞ்சம் கை வச்சா மட்டும் உஸ்மானிய கிலாபத்தை எட்டி பார்க்கும், பிரிட்டிஷ் சப்போர்ட். இதுதான் நடந்து கொண்டிருந்தது. அன்புள்ள சகோதரர்களே, சூஃபித்துவத்தால் இந்த சமுதாயத்தை முட்டிக்கலாம் என்ற கட்டம், நெருக்கமான கட்டம், நீங்க நினைச்சு பாருங்க அந்த காலகட்டத்தை. அந்த கட்டத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த ஏகத்துவம் என்ற கொள்கை இங்கிருந்து என்ன செய்யறான், விளைவிக்கிறது. இது வந்து வேற ஊர்ல வந்து எடுபட்டிருக்காது. இது எங்கேயாவது பாகிஸ்தான்லயோ அல்லது யமன்லயோ அல்லது சைனாலே வந்திருந்தா கன்ஃபார்மா இதுக்கு வேற பேர் சூட்டி முடிச்சிருக்கலாம். எளிமையிலிருந்து மக்கா மதீனால சவுதி அரேபியால முஸ்லிம்கள் இலக்காக பார்க்கக்கூடிய முக்கியமான இடத்துல எழும்பினதுனால, ஆனா அவர்கள் அது கணக்கம் எடுக்கல. ஏன்னா பொருளாதார ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கல. என்றைக்கு இது பலமான ஆட்சியாக, மூன்றாவது சவுதியாக இருக்கிற நேரத்தில் பலமான ஆட்சியாக அப்துல் அசிசால கொண்டு போட்டிருக்கிற நேரத்தில் இந்த பெட்ரோலியம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அன்றைக்கு தான் தலையில கை வச்சாங்க. ஏன், ரெண்டு பிரச்சனை, கருவா ஏலம் விட வெட்டி கொண்டு போனதோட முடிஞ்சிடலாம், இது பெட்ரோல் சண்டை பிடிச்சிக்கல கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தணும். இத சண்டை பிடிச்சா நிம்மதி இல்லாம என்ன செய்யலாம், ஏத்திக்கலாம் இயலாது. மத்த விஷயங்கள் ஒரே அடியா ரெண்டு சண்டையை பிடிச்சி ஒரு மாசத்துல எல்லாம் ஏத்தி முடிச்சிருந்தா வச்சுக்கிட்டு போயிடலாம். இப்ப நம்ம நாடுகள்லாம் விடுதலை கொடுத்துட்டு போன என்ன காரணம், எடுக்க வேண்டிய அளவுக்கு எடுத்தாச்சு, கடைசி தண்டை மட்டும் வச்சுட்டு போயிடுறது, அங்க தொடர்ந்து எடுக்கிறதுக்கு இல்ல, அது வளர வளர. இது பெட்ரோல். அப்பதான் அவங்களோட பெரிய பிழைய உணர்ந்தாங்க. எப்படி மிகப்பெரிய வரலாற்று தவிர உணர்ந்தாங்க. என்ன அல்லாஹு தஆலா கடவுள் இப்படி வச்சுட்டானே, அரேபிய பூமியில் பெட்ரோலை வைத்த இறைவனது தவறை திருத்த வந்திருக்கிறோம். இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க 1990களில். எப்படி இந்த பூமியில பெட்ரோலை வச்ச ரப்புடைய தவறை என்ன செஞ்சிருக்கிறோம், திருத்த வந்திருக்கிறோம். ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா, அவங்களோட வரலாற்று தவறு உண்டது. நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போன சரி, இந்த இடத்தை விட்டு போயிருக்கவே கூடாது. இதுதான் நம்ம இன்றைக்கு எல்லாமே ஓடுது. அப்படி என்றதுனால அன்றைக்கு அவர்களால் செய்ய முடிந்த உச்சகட்ட வேலை சண்டை பிடிக்க முடியல, பகைச்சு கொள்ள முடியல. அமெரிக்காவுக்கு என்ன செய்ய முடியல, பகைச்சு கொள்ள முடியல. இப்ப என்னதான் இப்ப செய்யலாம், ஃப்ரெண்ட் ஆக்கிக் கொள்வோம், நட்பாக்கிக் கொள்வோம். சவுதிக்கு அமெரிக்காவில் இருந்த தேவை நிறையன்றாங்க, அப்படி தேவையே இருக்கல. அமெரிக்காவுக்கு சவுதி இருந்த தேவைதான் நிறைய இருந்தது. இந்த முக்கியமா இந்த மசகு எண்ணெய் பெட்ரோலியம், அதுக்கு ஒரு ஒப்பந்தத்தை பண்ணி அவனுக்கு தேவையண்டா இங்க பணம் கொடுக்க வேண்டி இருந்துச்சு, அபிவிருத்தி செய்ய வேண்டி இருந்தது. அபிவிருத்தியை இவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். அவன் அந்த என்ன வளத்தை என்ன செய்யறான், பயன்படுத்திக் கொண்டா நாடு வளர்ந்து கொண்டே வருது. வளர்ச்சி அவனுக்கு தடுக்கவும் இயலாது. சண்டை பிடிச்சா என்ன கிணற பாதுகாக்கிற பெரிய போராட்டமா பேசிடும். அப்ப ஏற்கனவே இரண்டாம் உலக மகாயுத்தம் வேற முடிஞ்சிச்சு. ஐநா சபை என்று பலஸ்தீனா எப்படியாவது பிரிச்சு கொடுக்கறதுக்காக இனி போட்ட ஒப்பந்தம், இதுக்கு சிக்கலாம் வந்து முடிஞ்சது. இந்த ஒரு அம்சம் வளர்ந்து வளர்ந்து வார நேரத்தில் இந்த வளத்தை வச்சு உலகம் புல்லாக ஏகத்துவ கொள்கை என்ன செஞ்சது, பரத்தப்பட்டது. தௌஹீத் முழக்கம் என்ன செய்தது, பரத்தப்பட்டது. ஷைத்தானுடைய சதி தோல்வி அடைந்தது. ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் சிலை வணக்கம் பிழை எப்படி பேசப்படுதோ அதே மாதிரி தர்கா வணக்கம் என்ன பிழை. சுண்ணாவை பின்பற்ற வேண்டும், மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று பேசப்பட்டது. தாங்க முடியாமல் அவர்கள் வைத்த பேர் தான் வஹாபிசம். தாங்க முடியாமல் அவர்கள் வைத்த பேர் தான் முகமது இசம் என்று தானே வைக்கணும், சட்டப்படி முகமது இசம் வைக்கணும். அவர் பேர் முகமது பின் அப்துல் வஹாப். அப்போ முகமது இசம் வைக்கணும், காதியான் இசம் வச்ச மாதிரி ஒவ்வொன்றுக்கு அந்தந்த பேர் வைக்கணும். இதுக்கு வைத்துக் கொள்ளல, முகமது இசம் திருப்பியும் அது அங்கதானே போகுது. அதனால வஹாபிசம் பேர் வைத்தார்கள். பேர் வைத்தது மட்டுமல்ல, இதை நம்ப வச்சாங்க. யார நம்ப வச்சாங்க, முஸ்லிம்கள்லயே இந்த மாதிரி தரிகா சகோதரர்களை நம்ப வைத்தார்கள். மக்கா மதீனா யூதர்களுடைய கையிலே போய்விட்டது. மக்கா மதீனா ஏற்கனவே அவங்க தான் அந்த கையில இருந்தாங்க. எது போயிட்டேன்னு சொன்னாங்க, மக்கா மதீனா யூதர்களோட கையில போயிட்டது. எங்களுடைய பாரம்பரிய விழுமியங்கள் எல்லாம் ஒட்டச்சி தகர்த்து விட்டார்கள், நாசமாக்கி விட்டாங்க, அழிச்சிட்டாங்க, இனி எதுவும் இல்ல, முடிஞ்சது முடிஞ்சது என்று சொல்லி சொல்லி முடியல. அல்லாஹ்வுடைய உதவி ஏகத்துவத்துக்கு என்ன செய்தது, கிடைத்துக் கொண்டே இருந்தது. அதனால் உருவாக்கப்பட்ட மோசமான கொள்கை தான் மத்திய கிழக்கு அரசியல். அதனால உருவாக்கப்பட்ட மோசமான கொள்கை தான் மத்திய கிழக்கு அரசியல் என்பது. அதுல மோத விட்டு முஸ்லிம்களை என அடிக்க வைத்து எப்படியோ இது போராட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்குரிய மெயின் பிரச்சனை, இந்த கொள்கை வளர்ந்தால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏதாவது கொள்கை வளர்ந்துட்டு போகட்டும், ஆனா இந்த கொள்கை வளர்ந்தால் இஸ்லாமிய பிடிப்பு வளரும். எது வளரும், இஸ்லாமிய பிடிப்பு வளரும். இல்லை என்று சொன்னா புதுசா ஒரு வருஷத்துக்குள்ள ரஷ்யால அகலு சுன்னாவல் ஜமாஆ மாநாடு நடந்தது. என்ன மாநாடு, அகலு எங்க நடக்குது, ரஷ்யால. அகலு சுன்னாவல் ஜமாஆ மாநாட்டில் சவுதி அரேபியா, கத்தார் போன்ற ஒரு சில நாடுகளை தவிர உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுடைய பெரும்புள்ளிகளும் கலந்து கொள்றாங்க. அதுக்கு ரஷ்யா கவர்மெண்ட் என்ன செய்யுது, இது அகலு சுன்னாவல் ஜமாஆ மாநாடா இருக்க வாய்ப்பு இருக்குதா, உலக மாநாட்டுக்கான ஒரு ஒரு அந்த ஊரில் உள்ள மக்கள் மாநாடு நடத்துறது வேற, உலகத்தில் உள்ள எல்லாரும் வந்து அந்த மாநாட்டுக்கு ரஷ்யா என்ன செய்யுது செலவழிக்கிறது. அகலு சுன்னாவல் ஜமாஆ மாநாடு அல்ல, அகலு பிதா மாநாடு. பண்புள்ள சகோதரர்கள், இப்ப திருப்பி இதை எழுச்சி அடைஞ்சிட்டான். இதுக்கும் அதாவது உஸ்மானிய கிலாபத்துக்கு எதிராக கிளம்பியவர்கள், உஸ்மானிய கிலாபத்துக்கு எதிராக கிளம்பியவர்கள், இஸ்லாமிய ஆட்சியை வீழ்த்திய கோடாரி காம்புகள், நம்மளுக்கு கிடைச்சிக்கிற பேரெல்லாம் இஸ்லாமிய ஆட்சியை வீழ்த்திய கோடாரி காம்புகள், அப்படி இப்படி என்ன பேரெல்லாம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ என்ன செஞ்சாங்க, கொடுத்தார்கள். ஆனா முடியவில்லை. இந்த இதை பார்த்து பார்த்து யமன்ல ஒரு எழுச்சி, அங்க எனது அதாவது இந்தியாவில எழுச்சி, அந்த அங்க ஆங்காங்க பகுதியில் உள்ள எல்லா பகுதியிலும் எழுச்சி வந்து இன்றைக்கு மாஷா அல்லாஹ் இஸ்லாமிய சமுதாயம் ஒரு பெரிய எழுச்சியை நோக்கி என்ன செய்து போய்கின்றிருக்கிறது. என்ன செய்வது, என்ன செய்வது என்று யோசிக்கின்றவர்கள் புதிதாக கண்டுபிடித்த ஒரு விஷயம்தான் சலஃபி தீவிரவாதம். என்ன அதே பேரால் இதை முடிக்கணும், எதை பேரால முடிக்கணும்? சலஃபி. அதனாலதான் இது வளர்ந்துட்டு போகுது. ஏகத்துவம் அதனாலதான் வளர்ந்துட்டு போகுது. வஹாபி, இவர்களோடு சம்பந்தப்படுத்தி ஒரு செக்ஷனை உருவாக்கணும். ஏற்கனவே சூஃபித்துவத்தால முடிச்சிட்டோம். ஆனா இவர்களுக்குள்ளேயே ஒரு பிளவு ஏற்படுத்துவதாக இருந்தால் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி சலஃபி தீவிரவாதம். இன்றைக்கு இங்களை சூழ நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆக மொத்தமான தீவிரவாதத்துடைய பின்னணி எல்லாம் இந்த தூண்டுதலாம் என்ன செய்ய நடக்குது. அவங்கள பாத்தீங்கன்னா சிறுக்கு வைக்க வேணாம் சொல்லுவாங்க, கபர் கட்டக்கூடாதுன்னு இணை வைக்க கூட, அதெல்லாம் சரியா இருப்பாங்க, அதெல்லாம் சரியா இருப்பாங்க. ஆனா அவனை கொள்ளு இவனை கொள்ளு முஸ்லீம் நாட்டில என்னது குண்டுவடி இப்படி நடத்துறவங்களா இருப்பாங்க. இப்ப நல்லா விளங்குதா இல்லையா? பார்த்தீர்களா? வஹாபிகள் இரண்டு வகை, சலபி இப்ப ரெண்டா பிரிச்சு எழுதுறாங்க. நம்ம மக்கள் எழுதுறாங்க அஸ்ஸலபியத்துல் ஜிஹாதியா, என்னது ஜிஹாது செய்யும் சலபிகள், ஜிஹாதுக்கு எதிரான சலபிகள், இப்படி என்று பிரித்து ஒரு நாடகம் என்ன செய்து போய்கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இதை நான் சொல்வதற்கான காரணம், நாங்க வந்து சைத்தான் நம்மளோட மட்டும்தான் சண்டை பிடிச்சிக்கலாம்னு நினைப்போம், துளப்புக அமைக்கிறதுக்கு நோன்பு வைக்க அமைக்கிறது. அவன் வந்து ஒரு பெரிய உலகத்தோட என்ன செய்யறான், சண்டை பிடித்துக் கொண்டு எங்களோட வந்து எங்களை ஒரு நுகர்த்தோலா மாக்கிற மட்டும் தான் அவட லட்சியம் நினைச்சிடக்கூடாது. டோட்டல் சமுதாயத்தை என்ன செய்யணும், இல்லாமலாக்கணும் என்கின்ற ஒரு கோட்டில சைத்தான் என்ன செய்யறான், போய்கொண்டு உலக சதி ஒன்று நடந்து கொண்டே இருக்கும். இப்ப நான் இப்படி பேசுறது அப்படியே எப்படி பாப்பாங்கன்னா, இவரை சைத்தான் மாத்திட்டான். யாரு என்ன விளங்கிட்டா? அப்படி இப்படி என்ன மட்டுமல்ல, இப்படி பேசக்கூடிய எல்லாரையும் எப்படி பாப்பாங்க? அதாவது இவங்களை மாத்திட்டா பாத்தீங்களா, யூதர்களுடைய நாக்கால் இவர் என்ன செய்யறார், பேசிக்கொண்டிருக்கிறார் என்று அவர்களை என்ன வைக்கக்கூடிய அமைப்பில் என்ன செஞ்சிட்டாங்க, இதை கொண்டு போய் விட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உண்மையை சொல்ல போனால் ஒரு ஃபித்னாவுடைய ஒரு சூழ்நிலை, குழப்பமான ஒரு சூழ்நிலை, சைத்தான் என்னென்ன சதியெல்லாம் செய்வான், அதாவது இவர்களால் நடைமுறைப்படுத்த முடியாம போன ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த வரலாற்றை இது நான் இன்னொரு வகையில சொல்றேன்னு சொன்னா, இந்த வரலாற்றை இந்த புதுசா வந்து இந்த எலும்பு நாட்டி என்று சொல்லி ஒரு சப்ஜெக்ட் போயிட்டு இருக்குது, ஒரு மூணா கட்டமா வச்சுக்கோங்க. ரெண்டாவது சொன்ன வஹாபிசத்துக்கு அடுத்ததாக மூணா கட்டமா பாத்துங்க, இலும்பு நாட்டியன் போயிட்டு இருக்குது. அதை எங்கட முஸ்லீம்கள் பற்றி நிறைய பேர் நம்பி இப்ப இலும்பு நாட்டி தான் இந்த உலகத்தையே படைச்சு ஆண்டு கண்டிக்கிற மாதிரி நம்பி கண்டிக்கிறாங்க. எப்படி முடிஞ்சது இலும்பு நாட்டி தான் இப்பெல்லாம் அந்த 13 பேர் 13 ல இருந்து 6000 பேர் இவர்கள் தான், நாங்க மௌத்தாயினாலும் காரணம், உசுரோட இருந்தாலும் காரணம், நாங்க எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி இதாக கொண்டு போய் சிறுக்குல முடிஞ்சாலும் என்ன செய்ய முடியும்? இலும்பு நாட்டி என்று ஒன்று உறுப்பு இருக்கிறாங்களா இல்லையா அப்படி என்றது ஒரு கேள்விக்குரிய நினைங்களே. ஆனால் உலகத்துல உண்மை பெரிய ஒரு டிக்டேஷிப் நடந்துட்டு இருக்கு. உண்மை என்ன, ஒரு பெரிய பொருளாதார முதலைகள் உலகத்துல வாழ்ந்து கண்டிக்கிறா, அதுக்கான பெரிய ஃபண்ட் பண்ணப்படுது, எஜுகேஷன் எல்லாம் அதுக்கு பயன்படுத்துறாங்கன்றதெல்லாம் உண்மை. ஆனா இந்த இலும்பு நாட்டி என்கின்ற பகுதி வந்து ஃபர்ஸ்டுக்கு நல்லா விரிவாக 10 மணித்தியாலம் போட்டு பேசினது யாரு, யாருக்கு தெரியும், தமிழ்ல ஃபர்ஸ்டா பேசினது பாஸ்கர். 10 மணித்தியாலம் அப்படியே உட்கார்ந்து ஃபுல்லா அப்படி ஒரே இடத்துல பார்க்க இன்ட்ரெஸ்டா பாக்கலாம். ஆனா அதுல நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா காதால கழுவுற அளவுக்கான சில விஷயங்கள் எல்லாம் பேசுவாரு, சரியா, நம்ப முடியாத பொய்கள் எல்லாம் பேசுவாரு. பொய்னா அவர் பொய் பேசணும் நினைக்கல, அவரால் அவ்வளவுதான் அதை என்ன செய்ய முடியும், யோசிக்க முடியும் என்கின்ற அழைப்புல பேசுவாரு. சில உண்மைகளும் இருக்கு. வாசிச்ச ஒரு ஆள், இப்ப நானாவது ஒரு உள்நோக்கத்தோட வாசிக்கணும் வைங்களே, வாசிச்சு அவரால் சொல்ல முடிஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஃபுல்லா எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, எல்லாத்தையும் மாத்திட்டாங்க இலும்பு நாட்டி, ஆனா இந்த மக்கா மதினா அவங்களுக்கு மாத்த கிடைக்கல. என்னது, அவர் ஒரு அதாவது ஒரு ஜெனரலா ரீட் பண்றார், இந்த செக்ஷனுக்கு வரல, இத மாத்த கிடைக்கல, மக்கா மதினாவை மாத்த கிடைக்கல. அடுத்த டாக்கெட் இந்த மக்காவும் மதீனாவும் தான், மத்த எல்லாரையும் மாத்திட்டாச்சு, வத்திக்கான மாத்திட்டாச்சு, எல்லாரையும் மாத்தி. அப்ப ஒரு பொதுவாக ரீட் பண்ற ஒரு ஆள் கூட எங்க வந்து முடியறா, இங்க என்னமோ ஒரு சேஞ்ச் பண்ண கிடைக்கல என்ற ஒரு டிஸ்டர்பன்ஸுக்கு என்ன செய்யறா, வந்து முடியறானா இல்லையா? அப்போ அதை வாசிக்கிற நேரத்திலே அவனுக்கு விளங்குது, இங்க எதமோ ஒரு மாற்றம் செய்ய கிடைக்கலையே அப்படி என்கின்ற ஒரு உண்மையை என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த இலும்பு நாட்டின் பேசுறவங்க கூட இந்த பகுதியில மாற்ற முடியவில்லை அப்படி என்ற ஒரு செக்ஷன் நம்ம என்ன செய்யறோம் பாருக்கிறோம், என்ன எடுத்தாலும் ஒரு கண்ணை போட்டு காட்டிடுவாங்க அதுல, இந்த கண்டா அப்படின்னு சொல்லி. அது உலகத்துல ஆரம்ப காலத்திலிருந்து செக்யூரிட்டிக்கு யூஸ் பண்றது, விளங்கிட்டா, பாதுகாப்பு என்ற விஷயத்துக்கு ஒத்த கண்ணை யூஸ் பண்ணுவோம். இதை தஜ்ஜாலோட சம்பந்தப்படுத்தி விளங்கிட்டா, ஒத்த கண் வாரான் அதோட சம்பந்தப்படுத்தி அப்படி எப்படி சம்பந்தப்பட்டு ரிலேட் பண்ணி விடலாம் தானே, எல்லாத்தையும் ஓனோட என்ன செய்யலாம், ரிலேட் பண்ண. இது வரலாற்றை பாருங்க, ஐயுடைய வரலாற்றை நீங்க பாருங்க, அது வந்து என்ன ஆரம்ப காலத்திலிருந்து என்ன செஞ்சிக்கு இது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இலும்பு நாட்டிய வரலாற்றை நீங்க பாருங்க, 1700 என்ன செய்வார்கள் சொல்வார்கள். அப்ப என்ன நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இப்படி ஒரு கோர்வையை செய்யக்கூடியவர்கள் கூட இந்த கொள்கை தூய்மையாக இருக்குது அப்படி என்கின்ற ஒரு பகுதியை சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த சமுதாயத்தில் என்ன செய்யறோம் நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நாங்கள் பொது வழியில் போற நேரத்தில், அதாவது தனிப்பட்ட ரீதியான போராட்டங்கள், தனிப்பட்ட ரீதியான மார்க்க உரைகள் எல்லாம் நாம் என்ன செய்கிறோம், எங்களை மாற்றம் படுகின்ற விஷயங்களை பார்க்கிறோம். எனவே நாங்கள் ஒரு கடமை, இந்த மூணு விஷயத்தை நீங்கள் ஒரு அளவுக்கு மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் சொன்னால், நாங்கள் ஒரு கடமைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறோம். என்ன தெரியுமா, எப்படி எங்களை மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோமோ, என்னையை சீர்திருத்திக் கொள்ளணும், நான் ஒழுக்கமாக வாழணும், ஏகத்துவத்தோடு வாழணும், ஹக்கை தெரிந்து கொண்டு வாழ வேண்டும், நேர்மையான முறையில் வாழ வேண்டும், மக்களை விட்டுக் கொடுத்து மன்னிச்சு வாழ வேண்டும், இப்படி என்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு நான் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கோம். அதே போல இன்னொரு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஒரு முஸ்லீமுடைய கடமை என் சமூகத்துக்கு எதிராக என்னென்ன சவால்கள் எல்லாம் என்ன செய்கிறது வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற அறிவு ஒரு முஸ்லீமுக்கு என்ன செய்ய வேண்டும், இருந்து கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் நீ பாதிக்கப்படாது விட்டாலும் கூட அடுத்த ஜெனரேஷன் என்ன செய்யும், பாதிக்கப்படும். உனது பிள்ளைகள், உனது சமூகம், உனது ஊர் நிச்சயமாக என்ன செய்யும், பாதிக்கப்படும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நான் சொல்ல வந்த இந்த விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த இலட்சிய இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஒரு இலட்சிய பயணம் இருக்குது. அந்த சமுதாயம் தான் அல்லாஹு தஆலா சொல்லிட்டு அந்த சமுதாயம் தான் வெற்றி பெறும், அந்த சமுதாயம் தான் வெற்றி பெறும் அல்லாஹு தஆலா சொல்லிட்டான். ஆனா அந்த சமுதாயம் போற அந்த இந்த சமுதாயம் முஸ்லீம் சமுதாயத்தை உதாரணம் ஒரு கப்பலில் போறதாக ரசூலுல்லாஹ் ஒப்பிட்டாங்களே, ஒரு கப்பல் பயணத்துக்கு ஒப்பிட்டாங்க. இஸ்லாமிய சமுதாயம் கப்பலில் போகுது, இந்த கப்பல் வெற்றி என்ற துறைமுகத்தை அடையுமா அடையாதா, வெற்றி என்ற துறைமுகத்தை அடையுமா அடையாதா, குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது, அடைஞ்சே ஆகும். இந்த கப்பல் என்ன செய்யும், நீ புயல் அடிச்சு திசை திருப்பினாலும் சரி, அந்த கப்பலை வந்து என்ன செஞ்சாலும் சரி, இந்த கப்பல் என்ன செய்யும், வெற்றி என்ற துறைமுகத்தை அடையும். ஆனால் எங்களுடைய லட்சியம் நாங்கள் வெற்றி அடைகிறோமா இல்லையா என்பது அல்ல, எங்களுடைய லட்சியமே எதிரிக்கணும், நம்ம வெற்றியை அடைகிறோமா இல்லையா என்கின்ற ஒரு அம்சம் அல்ல. எதாக இருக்க வேண்டும், எத்தனை பேரோடு அந்த வெற்றியை நாம் என்ன செய்கிறோம், அடைகிறோம், எவ்வளவு தூய்மையோடு அந்த வெற்றியை நாம் என்ன செய்கிறோம், அடைகிறோம் என்பதுதான் எங்களது மிகப்பெரிய இலட்சியமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அது ஏனென்றால் இப்ப நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா, எப்படியாவது கப்பலை ஓட்ட நான் மட்டும் சேர்ந்தா போது மட்டும் போனா எப்படி இருக்கும், என்னது நான் போற அல்ஹம்துலில்லாஹ் எவன் வராட்டியும் நான் என்ன செஞ்சுட்டேன் வந்து சேர்ந்துட்டேன் என்பது நிச்சயமாக வெற்றிக்கான ஒரு பாதை அல்ல. என்னோடு எனது குடும்பம், எனது மனைவி, எனது ஊர் மக்கள், என் சமூகம் அந்த வெற்றியை என்ன செய்ய வேண்டும், அடைய வேண்டும். அப்படி போறதாக இருந்தால் ஒருவர் ஒருவருக்கு சார்பாக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்ன உதாரணம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. என்ன சொன்னது, கீழே ஒரு குரூப் இந்த மேலுக்கு போய் ஏன் தண்ணி எடுத்துட்டீபான்னு கீழே ஓட்ட போட்டாங்கன்னு சொன்னா அவன் கீழே தானே போடுறான், நம்ம மேலுக்கு என்ன செய்ய கூட உட்கார மாட்டான் தானே, எப்படி நிச்சயமா உட்கார மாட்டோம் சரியா. ஆனா இப்ப இருக்கிற பலகீனத்தை பார்த்தா அப்படி உட்கார்ந்தாலும் உட்கார்ந்துருவோம் உழைக்கிறேன், மூழ்கு அடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு வருஷமே அது வரைக்கும் நிம்மதியா வாழ்வோம்னு அந்த லெவலில் இருக்கிற மாதிரி வணங்குது. ஆனா அப்படி உட்கார மாட்டேன், கீழே போய் அவனை நிறுத்தி அடைச்சி இந்த வேலை செய்வோமே, இந்த வேலை இந்த சமுதாயம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லலாம். சஃபீனத்து நஜாத் என்னது, அதாவது எங்களை காப்பாற்றும் கப்பல் அது. எனவே அன்புள்ள நாங்கள் வெற்றி என்ற பாதை அடைவது நிச்சயம், ஆனால் எங்கள் சமூகத்துக்கு எதிராக வரக்கூடிய சவால்கள், எங்கள் சமூகத்துக்கு எதிராக வரக்கூடிய அந்த பிரச்சனைகள், இவைகளை பற்றிய ஒரு வாசிப்பு ஒரு அறிவு எங்கிட்ட இருக்கணும். ஆனா கவலைக்கிடமான விஷயம் என்ன தெரியுமா, எங்களில் நிறைய பேர் இது சம்பந்தமாக அறிவு இருக்கிறது என்று நினைக்கக்கூடியவர்கள், இது சம்பந்தமாக வாசிப்பு இருக்கிறது என்று நினைக்கக்கூடியவர்கள் எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா, ஒரு கட்டுரை வாசிச்சு இன்னைக்கு ஒரு பேப்பர்ல ஒரு கட்டுரை வந்தவங்களே வாசி முடிச்சோடனே அவருக்கு என்ன சந்தோஷம்டா, டோட்டலா அதை பத்தி கடைசியிலிருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் நம்மளுக்கு தெரியும், தள்ளப்படக்கூடிய ஒரு ஏமாற்ற அறிவு ஏமாற்றத்தை என்ன செய்யறோம் பார்க்கிறோம், பார்க்கிறோமா இல்லையா, ஒரு கட்டுரையை தான் வாசித்திருப்பார் ஒரு சப்ஜெக்ட் சம்பந்தமா, ஆனா அதை பற்றி துறை போனது மாதிரி அதை பத்தி பேச நினைக்கிறாரு, எனக்கு எவனா மைக் போட்டு தரமாட்டான்னு நினைக்கிறாங்க, விளங்கிட்டா எப்பயாவது பேச கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்க. சமுதாயத்தை அழிவுல கொண்டு போற ஒரு விஷயம் அது, இந்த மாதிரி நடந்திருந்தீங்களே சமுதாயத்தை அழிவில் கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தர் ஒரு சகோதரர் மார்க்கப்பற்று மார்க்க உணர் எல்லாம் இருக்குது, வேகமா வந்து சொல்றாரு மஹ்தி அலி இஸ்லாம் 2025 வந்துருவாண்டாரு, எப்படி மஹ்தி அலி இஸ்லாம் 2025 வந்துருவானா, இப்ப எப்படி இருக்கும், அப்ப எப்படி நீங்க ஏத்துக்கல மாட்டீங்கன்னு தெரியும், ஆனா கரெக்டான முடிவு இந்த இதுல புல் ஆய்வு நடந்துக்குதுல என்ற இப்ப இந்த நேரத்தில் முதலாக பொதுவாக இது சம்பந்தமா வாசிப்பு செஞ்ச ஒரு ஆளுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம மடைய நாம் அறிகிறதுதான் அன்னைக்கு நடக்கிறது. ஏன் தெரியுமா, இப்ப நமக்கு அன்னைக்கு வாதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, பேசுறதுக்கு எதுவும் வராது. ஏன், ஒருத்தர் வந்து அப்படி சொன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய தடமாட்டம், 2025 கன்ஃபார்மா குர்ஆன்ல இல்லன்னு தெரியும், ஹதீஸ்ல இல்லேன்னு தெரியும், எந்த இஸ்லாமிய அறிஞரும் சொன்னலன்னு தெரியும். ஆனா அவருடைய நம்பிக்கை எப்படி இருக்கு தெரியுமா, மஹ்தி பத்தி அவருக்கு தெரிஞ்சது மஹ்தியுடைய பெயர் ரசூலாகிற பரம்பரையில வருவாரு, காபத்துல வச்சு அவருக்கு பையத்து செய்யப்படும். இதுதான் இப்படி சொன்ன உடனேயே எனக்கு ஒரு பிரச்சனை வருமா இல்லையா? அதை பத்தி வாசிச்ச ஒரு ஆளுக்கு பிரச்சனை வரும். நான் வரலாற்றுல படித்த அளவுல 140 மகதிக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டீங்க. எத்தனை மகதிகள்? 140 பேருக்கு மகதி என்று வாதிட்டிருக்காங்க. சாரி, 140 பேர் மகதி என்று வாதிட்டிருக்காங்க. கடைசியா வாதிட்ட பகுதி வந்து ஃபித்னத்து ஜுஹைமான், 1980 கபத்தூர்கால பூந்தது. அவர் மகதி தான். அவங்க யாரு? இங்க இருந்த நல்ல படிப்பறிவுள்ள, அதாவது ஷேக் பின் பாஸோடலாம் நல்ல தொடர்பில் இருந்த ஜுஹைமான் போன்ற நல்ல படிச்சவங்க. ஆனா என்ன நடந்தது? அதுல ஒரு பேரை, ஒரு ஆள் பேர்ல இருந்திருக்கார் சரியா, அவருடைய பேர் அதே மாதிரி அகமதோ முகமதோ கஸ்தானியன்னு முடியும், அப்துல்லா பேர் சரியா முடியும், சரியா ஹதீஸ்ல வர மாதிரி பேர் அவருக்கு இருந்துட்டு இயல்பா. இவங்க மார்க்கப்பட்டு ஓவர் ஆகி நம்ம தீனோடு இருக்கிற படத்தை நீங்க மகதியாகி வாய்ப்பு அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. சும்மா நினைச்சுப்பா, நம்மளுக்கு அப்படி ஒரு போஸ்ட் கிடைக்க இவ்வளவு கஷ்டம். சொன்னதோட அவரை நம்ப வச்சோடனே அவர் மகதியா இருக்க வாய்ப்பு பாரு. அதாவது ஒரு நாள்ல சரி வராது, ஒரு தொடர்ந்து இப்படி சொல்லிச்சுன்னா அவருக்கு மகதியுடைய ஒரு சூரத்து விளங்கிட்டு அவர் அங்க போ சொல்லி சரியா ஒரு 6 பேரை இறக்கி விட்டு ஆயுதங்களோட போய் இறங்கி மக்களை எல்லாம் பணைய கைதிகளாக வச்சு நடந்த பெரிய ஒரு இதான். 9 பேர் அங்க என்னது அதே இடத்துல கொல்லப்பட்டான். அதுக்கு சொல்ற ஃபித்னத்து ஜுஹைமான் சொல்லி. அப்ப அதுல தப்பினவர்கள்ட்ட எல்லாம் பேட்டி கேட்டா இப்படித்தான் இந்த ஹிஸ்டரி வந்துச்சு. என்ன செய்யறாங்க சொல்றாங்க, அநியாயமா நல்லா இருந்த, நல்லா இருந்தவங்க எந்த பிரச்சனையும் இல்ல, ஒரு சின்ன இதை போட்டு அந்த குரூப்பை முடிச்சாச்சு, அந்த குரூப்பை முடிச்சாச்சு. இவன் எல்லாம் கெட்டு போற மாதிரி விளங்கல. அப்ப கெட்டு போக வைக்கிற ஒரே வழி மகதியை போட்டு செய்தியை முடிச்சிடுற. புதுசா ஒரு மகதி வந்தாரு இலங்கைக்கு, இன்டர்கான்டினென்டல் அங்க வர அவரு விளங்கிட்டா. ஆனா மகதி தான் என்ன செஞ்சாரு, அப்ப சொல்லி தெரிஞ்சாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன்டா, இத ஒரு ஆள் 2025 கன்ஃபார்மா வருவாரு. அந்த அறிஞர் அவரு ஒரு பலஸ்தீன அறிஞர் பேரையும் சொல்லி புக்கெல்லாம் எடுத்து காட்டி வசனத்தெல்லாம் சொல்லி பார்த்தா சரியா அது குர்ஆன் வசனத்தை என்ன எண்ணின உடனே 2025 வருது. அங்க எதையோ எதையோ முன்னுக்கு போட்டு ஒரு கல்குலேட் ஒன்று பண்றாரு. அந்த அல் குர்ஆனில் கம்ப்யூட்டர் கண்டு அதிசயம் ஒரு புக் போட்டாங்களே தமிழ்ல, சரியா அந்த கணக்கை பார்த்து காட்டி சரியா 2025 வருது. பார்த்தா மகதி வாரி. இப்ப நான் எனக்கு ஒண்ணு விளங்கல அவர் சொன்னது, ஆனா இப்ப பிரம்மி செய்கிறேன். கடைசி நீங்க சலபியான்னு கேட்டார். அப்ப உங்களுக்கு இதெல்லாம் விளங்காது, சரியா உங்களுக்கு இதெல்லாம் விளங்க. நான் இப்ப ஒரு தனிப்பட்ட சம்பவத்தை சொல்ற நினைக்க கூடாது. இது சொல்ல வந்த என்னன்னா, மனித அதாவது இப்படி இருந்தேன்னு இந்த சிந்தனை போக்கு, இது சமூக பார்வை அல்ல. முதல் விஷயம் விளங்கி ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுக்கு மார்க்க அறிவிக்கணும். அதுல முதல் செய்தி, மகதி அல்லாஹ்வுடைய தூதரை விட சிறந்த ஒரு ஆளாக என்ன செய்ய போறது இல்ல, இருக்க போறதில்லை. இமாம் சுஃபியான சௌரி சொல்றாரு, உங்கள் வீட்டுக்கு முன்னால மகதி நடந்து போனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவருக்கு பையத்தை எப்படி இருந்தால் செய்யணும் சொன்னாங்களோ அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க செய்யணும். மத்தபடி மகதி மகதிதான். மகதி வந்தா தான் இந்த சமுதாயத்துக்கு விடுதலை. அல்லாஹ் ரசூலும் என்ன செய்யல, சொல்லல மகதி வரணும். என்ன நடந்தாலும் மகதி வரட்டும், நம்ம இப்ப என்னதான் செய்ய, இப்படி சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்ம வாழணும் இங்க, அதுக்கான போராட்டம், அதுக்கு என்ன செய்யணும் அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அதாவது தனது சொந்த அறிவில் என்ன, இப்பதான் இதை பார்த்து இது 9:45 இருக்குது, சரியா? அப்ப அன்புள்ள சகோதரர்களே, நம்ம சொந்த அறிவிலேயே என்ன நம்ம இருந்துடக்கூடாது. ஒரு விஷயத்தை பார்க்கிற நேரத்தில் புதுசா படிக்கலாம், தேடலாம், ஆனா நம்ம சொல்ற கருத்தால் இந்த சமுதாயத்து ஒரு பெரும்பகுதி வழிகட்டு போகுமாக இருந்தால் கொஞ்சம் மௌனமாக என்ன செய்யணும், இருக்கணும், என்னன்னு கேட்கணும், என்னன்னு கேட்கணும், சொல்ல வேண்டும். மக்கள்கிட்ட படிக்காம ஒரு விஷயத்தை சொல்றதுனால நீங்க 4 பேர் பேசிட்டு போயிருவீங்க, ஆனா பின்னால 4000 பேர் அதை பின்பற்றதுக்கு வந்தாங்க, அத்தனை பேருடைய பாவம் நம்ம தலையில என்ன செய்யும், வந்து நிற்கும். எனவே நாங்கள் எப்படி எங்கள் சுய வாழ்க்கையை திருப்தி, அதாவது திருப்திக் கொள்ள பாடுபடுகிறோமோ, எமது குடும்ப வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எப்படி பாடுபடுகிறோமோ, எங்களுடைய தலையாய கடமைகள் உண்டு. ஒரு முஸ்லீம் எப்பொழுதும் சமூக பிராணின்னு சொல்லுவாங்க. என்ன, அவன் ஒரு சமூகத்தை விட்டு ஒதுங்கி வாழ்றது இஸ்லாம் என்ன செய்யல, எங்கேயும் அனுமதிக்கவில்லை. அதனால இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஆபத்தான அம்புகளுக்கு எதிராக நாங்க படிக்கக்கூடிய மக்களாக, யோசிக்கக்கூடிய மக்களாக, தேடக்கூடிய மக்களாக மாறணும். அதுல மிக முக்கியமான விஷயம், நான் இந்த சமுதாயத்துக்கு எதிராக மாறக்கூடாதுன்றது, நான் இந்த சமுதாயத்துக்கு எதிராக மாறக்கூடாது என்றது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற நடைமுறை இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யாது, சரியே வராது என்கின்ற ஒரு மனோபக்குவம் நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் சமூக என்றால் சைத்தான் ஒரு சமுதாயத்திலே கேட்டு வாழ்றவரை விட பிரச்சாரம் செய்து வாழ்றவரை என்ன செய்வான், டாக்கெட் வச்சிருப்பான். பிரச்சாரம் செய்து வாழ்கின்றவரை இமாம் சுஃபியான சௌரியும் அடுத்த ஃபுதைல் இப்னு அய்யாதும் ஒரு இடத்துல உட்கார்றாங்க. உட்கார்ந்து மிச்ச நேரம் பேசி பெரும் அறிஞர்கள் ரெண்டு பேரும், அந்த அறிவு அவ்வளவு பெரிய அறிவு அவர்கள், பேசி பேணுதலானவர்கள், பேசிக்கொண்டிருந்துட்டு ரெண்டு பேரும் எழும்புறான். எழுமின உடனேயே சுஃபியான சௌரி சொல்றாரு, இது ஒரு பரக்கத்தான ஒரு மஜ்லிஸாக இருக்க வேண்டும், நான் அல்லாஹ்ட்ட என்ன செய்யறேன் துஆ கேட்கிறேன்னு சொன்னார். புதையல் இப்படியான் சொன்னாரு, இதுதான் ஷைத்தானுக்கு நெருக்கமான ஒரு மஜ்லிஸாக இருக்கும்போது நான் யோசிக்கிறேன். அவர் ஏன் சொல்றார், நம்ம ரெண்டு பேரும் படித்த மக்களாக உட்கார்ந்தோம், நானும் படித்தவன் என்ற அடிப்படையில் பேசணும் என்பதற்காக உங்களுக்கு அழகுபடுத்தி இருக்கிறேன், நீங்களும் படித்தவன் என்று பேசணும் என்பதற்காக எனக்கு அழகுபடுத்தி இருக்கிறோம். அப்படி இல்லையான்னு கேட்டான். அப்படிதான். அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் முகஸ்துதி கொஞ்சம் அங்கே என்ன செஞ்சிருக்குது, இருந்திருக்குது. எனவே இது சைத்தானுக்கு நெருக்கமான ஒரு மஜ்லிஸாக இருக்கும்போது நான் பயப்படுகிறேன். இது பேணுதல் உள்ள மக்களுடைய உணர்வு. எந்த இதுலையும் யார் சொன்னாலும் கேட்காத உணர்வு உள்ளது பேணுதல் அட்ட உணர்வு. அதாவது கேட்காமலேயே சொல்லாமலேயே தனது உணர்வு குத்தக்கூடிய அந்த உணர்வு இருக்குதே, அது ஈமானியத்துடைய உச்சகட்டம். அவர்கள் ஒரு நாள் நிராசையடையல, விரக்தியில தெரியல, ஆனா எதுலையும் அளவுக்கு மீறிய திருப்தி என்ன செய்யல, அடையல. அப்படி எழும்புற நேரத்தில் என்ன செஞ்சாங்க, அல்லாஹு தஆலா இந்த மஜ்லிஸ பொருந்தி கொண்டு விட்டான் என்ற திருப்தியில் என்ன செய்யல, எழும்பல, பொருந்தி கொண்டிருப்பானோ அப்படி என்கின்ற உணர்வோடு தான் என்ன செய்தார்கள், அவர்கள் எழும்பினார்கள் என்றதை பார்க்கிறோம். ஆனா அன்புள்ள சகோதரர்களே, எங்களிடத்தில் அப்படி இல்லை, ஒரு சின்ன வேலையை தான் செய்வார்கள், ஆனா அறிக்கை மட்டும் ரெண்டு இது கிரிக்கும் அறிக்கை. நாம் அது செய்தோம், இது ஒன்றும் செய்யலை, இது மீட்டிங் கூடி கலைஞ்சதை தவிர அறிக்கையில் இனத்தை ஒன்றும் இருக்கு. ஆனா பெரிய வேலை செஞ்ச மாதிரி என்ன செய்யும், மினிட்ஸ் என்ன செய்யும் இருக்கும். இந்த காலம் வந்து விளம்பரம் தான் என்ன அதிகமான காலம், செஞ்ச அந்த அவுட்புட் என்ன குறைவான காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே. எனவே முதல் விஷயம், சைத்தான் எங்களை இந்த சமுதாயத்துக்கு எதிரியாக என்ன செஞ்சிடக்கூடாது, மாற்றிவிடக் கூடாது என்பதில் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே. சைத்தான் இந்த சமுதாயத்தில் விளைத்து விட்ட ஒரு மோசமான ஒரு சப்ஜெக்ட் சொன்னேன், குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய மக்களை பற்றியான தவறான எண்ணங்களை விதைத்து அவர்களை இஸ்லாத்துக்குள்ளேயே என்ன செஞ்சது, எதிரியாக்கினது, அவர்களையே தீவிரவாதிகளை உருவாக்குற அமைப்புல எதிரியாக்கினது. இன்னொன்று என்ன தெரியுமா, சைத்தான் செஞ்ச வேலை, லிபரலிசம் சொல்லுவோமே அல்லது அல்மானியா என்று சொல்லுவோம், அரபுல என்னது அல்மானியா, நமது நாடுகளும் செக்யூலரா, அந்த செக்யூலரிசம் சொல்லுவோமே, அதாவது மதம் வேறு ஆட்சி வேறு, அத்தீன் வத்தௌலா, அத்தீன் வத்தௌலா, ஆட்சி அது போயிட்டு நீங்க வணங்குங்க, தொழுங்க, சுடுது செய்யுங்க, வேண்டிய செய்யுங்க, ஆனா பள்ளிக்குள்ள வச்சுக்கோங்க, அது என்ன செய்யுங்க, பள்ளிக்குள்ள வச்சுக்கோங்க, இங்க சிறைக்கு என்ன சட்டம், அங்க என்ன சட்டம், ஆட்சி எப்படி செய்யணும், யார் வரணும், இதை எங்கே செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது அப்படி என்று சொல்ற இந்த செக்யூலரிசம் என்று சொல்லக்கூடிய சிந்தனை போக்க முஸ்லிம்கள் என்ன செஞ்சா, விதைச்சா, முஸ்லிம்கள் விதைச்சி 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 எப்படி ஆகிட்டு அப்படி என்று சொன்னா, எல்லாத்துக்கும் ஒரு பிரிப்பு வந்துட்டா இல்லையா, எதை எடுத்தாலும் தீன விட்டு என்ன செய்யறது, பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து விட்டதா இல்லையா, எங்களால் எந்த அளவுக்கு வந்துட்டேன்னு சொன்னா, எங்களுடைய இங்க பயோல எல்லாம் என்ன செஞ்சாச்சு, அப்படித்தான் இருக்குது, ஒன்னும் இப்படி பேசலாம இருக்குது, அதை பத்தி பேச முடியாத அமைப்பு சைத்தான் இரண்டாக என்ன செஞ்சுட்டான், பிரிச்சது. அத நீங்க அந்த அந்த ஹுதூரத்தை விளங்கணுமே, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிரான சவால்கள் என்ற பகுதியில அந்த ஆபத்தை நீ விளங்க சொல்றேன். அதுல முதலாவது இப்ப பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாடு எது தெரியுமா, சவுதி அரேபியா. அந்த சிந்தனை போக்குல முதல் பாதிப்பை சந்திக்கொண்டு மற்ற நாடுகள் வந்து ஏற்கனவே ரெடி ஆகி அந்த கிரவுண்டுக்கு அதை இறக்கணும்னு வேலை செஞ்சிருவாங்க, இங்க வந்து அது பாதிக்க முதலாக. இப்ப நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது, அதாவது பொது சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம் என்ற ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு நம்ம அங்கு சாதாரண அறிவுகளோடு இருக்கக்கூடிய நம்ம என்ன செய்யறோம், அதுக்கு எதிராக போராட்டம் கொடுத்து இல்ல அப்படி இருக்க கூடாது, இஸ்லாமிய திருமண சட்டம் அப்படின்னு எவ்வளவு உறுதியா நின்று கண்டிக்கிறோம். அது நம்ம நாட்டில் மட்டுமே நினைக்கிறீங்க, இங்க பத்திரிகை பத்திரிகை எழுதுறோம், ஒரு பேப்பர்ல ரெண்டு பக்கம் வருது, ஜவாஜுல் காசிராத், என்ன பாலிய வயது திருமணம் சவுதியில் தடை செய்யப்பட வேண்டும், சவுதி பேப்பர்ல எழுதுறான், எப்படி பாலிய வயது திருமணம் என்று, அதாவது இதை வந்து முஸ்லீம் அல்லாதவத்த அந்த வாசனத்தை பிரயோகிச்சா ஓகே, அவன் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அவர் சொல்றாருன்னு சொல்லலாம், இஸ்லாமிய நாட்டில் அல்லது மற்றவர்களுடைய பார்வையில் முஸ்லீம் நாட்டில் சரியா பத்திரிகையில ரெண்டு பக்கம் இதுக்கு ஒதுக்கி என்ன இதை நிறுத்தப்பட வேண்டும், 14 வயசுல திருமணம் நடக்குது நிறுத்தப்பட வேண்டும், 16 வயசுல நடக்குது நிறுத்தப்பட வேண்டும், 17ல நடக்குது நிறுத்தப்பட வேண்டும், 18 தான் கொண்டு வரணும் அப்படி என்று எழுதுறான் பொது சிவில் சட்டம். நாங்க என்ன செய்யறோம், ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனி உரிமை என்ன செய்யுது இருக்குது, அங்க நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு விஷயத்திலும் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம், இங்க என்ன அதை கொண்டு வர சொல்றாங்க, அதை கொண்டு வர சொல்றாங்க, அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சைத்தா அப்படித்தானே, சைத்தா வந்து மறுமை வரைக்கும் போறவன் தானே, நம்ம தான் 60 வருஷம் வைக்க போற அவசரமா செய்யணும் நினைப்பான், அவன் இல்லை அமைதியா தான், நீங்க ரெண்டு ஜெனரேஷன் போன போற வந்தா போதும் இருக்கு, என்ன ஒரு ரெண்டு ஜெனரேஷன் வந்த போற போன, இப்ப அடிக்கற்களை என்ன செய்யறான் நாட்டிக்கண்டு வார அவண்டா, இது பேசப்படுது எந்த அளவுக்கு போயிட்டு அப்படி என்று சொன்னால், கேட்கிறாங்க கேள்வி. என்ன கேள்வி கேட்கிறாங்க? ஒரு வலி. அடுத்து இன்னொன்னு என்ன? இஸ்காத்துல் விலாயா, சவுதியாத் நுதாலிபு பி இஸ்காத்துல் விலாயா, வலி கேன்சல் பண்ணப்பட வேண்டும். அப்படி ஒரு ட்விட்டர்ல அந்த டெக் போட்டு லட்சக்கணக்கான ட்வீட்ஸ் என்ன செய்து போகுது அப்படின்னா என்ன? வலி இல்ல கேன்சல், வலி இருக்க கூடாது. நாங்களாக என்ன செய்யணும்? திருமணம் முடிக்கணும், நாங்களாக வெளிநாட்டுக்கு போகணும். வெளிநாட்டுக்கு போறது இங்க வழியாட போகணுமே, நாங்களாக போகணும், நாங்களாக திருமணம் முடிக்கணும், நாங்க சுதந்திரமாக என்ன செய்யணும் இருக்கணும். அப்படி என்கின்ற இது போயிட்டு இருக்கு. காதால் இப்ப ஆரம்பத்தில் அப்படி சொன்னாலே பிரச்சனை வந்துரு. இப்ப சொன்னா பிரச்சனை இல்ல, செய்யாம இருந்தா சரியான லெவலுக்கு ரெண்டா இஷ்டம் வந்துச்சு. சகோதரர் சும்மா இல்ல, பேட்டி கொடுக்க ஒரு மணித்தியால இரண்டு மணித்தியால பேட்டிகள் சேனல்ல தான் போய்கொண்டிருக்குது. இப்ப இது நம்ம அங்க பேசிக்கிட்டிருக்கோம், எங்க நம்ம நாட்டில் இது பொது சிவில் சட்டம் வரக்கூடாது, எங்களுக்குரிய தனி செக்ஷன் எல்லாம் என்ன செய்யணும் இருக்கு. அது இங்க இப்ப பேசுறாங்களே இரண்டு, அங்க சரியாக நான் நினைக்கிறேன் இங்க சரியாயிரு மாதிரி எல்லாம் பேலன்ஸ் வந்து கடைசியில் என்ன ஆதாரம் காட்டுவான்? நீங்க தான் அடிக்கடி சவுதி இஸ்லாமிய நாடு இஸ்லாமிய நாடுன்னு சொல்லிட்டு நீ இப்ப அங்கே வந்துட்டு அப்படி என்று சொன்னா, அதனாலதான் சொல்றேன், எப்பையும் நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு நபருக்கு ஒரு குர்ஆன் சுன்னா அல்லாத புத்தகத்துக்கு குர்ஆன் சுல்லா அல்லாத ஒன்றுக்கு வக்காலத்து அதிகமா வாங்கக்கூடாது. கடைசியில் எங்களுக்கு எதிராக என்ன செய்யும்? அது திரும்பும். நீங்க தான் குர்ஆன் ஹதீஸ் அதுதான் சவுதி தான் எல்லாம் விட்டா இல்லேன்னு நினைச்சிட்டு நீங்க திரும்பிடும். எதுக்கு அளவா தான் என்ன செய்யணும் இருக்கேன். அல்லாஹ் வாக்களித்ததை தவிர வேற எதுக்கும் உத்தரவாதம் என்ன இல்ல, தலைகீழாக என்ன செய்யலாம் மாறலாம். இது போய்கிட்டு இருக்குது. அடுத்து என்ன போகுது? இது பகிரங்கமாக சேனல் என்ன செய்யறாங்க போடுறாங்க, பகிரங்கமா பேசுறாங்க. அடுத்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் டிரைவிங். டிரைவிங் வந்து தாராளமா என்ன செய்யலாம் பண்ணலாம், மார்க்க ரீதியாக பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு சவுதி அரேபியாவில் அதை ஏன் வந்து தடை செய்து வைத்திருக்கிறாங்க? இந்த சமுதாயம் அப்படியே என்ன செஞ்சுட்டு ஒரு அமைப்புல வந்துட்டு அப்ப அதுக்கு ஒரு சேஞ்ச் பண்றதாக இருந்தால் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் என்ன செய்யலாம் அதுக்கு எடுக்கலாம். அதுக்கு முன்னால வெளியில் உள்ளவங்க கேட்கறத விடுங்க. இப்ப நாமெல்லாம் என்ன செய்யறோம்? வெளியே கேட்டா பதில் சொல்லி நினைக்கிறோமா இல்லையா? அது வந்து நோக்கம் இதாண்டு. அதை இவங்களே சொல்லல. இப்ப விளங்கிட்டா, இதுல ஒரு கணிசமான நபர்கள் அதை பேசுறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இப்ப இங்க சூறான்னு சொல்லி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதுல பெண்கள் நுழைக்கப்பட வேண்டும் என்று பேசினாங்களே. இப்ப 29 பெண்கள் இருக்கிறாங்க, 29 பெண்கள். இப்ப இத வந்து வேற பாருங்களேன், பெண்கள் போனதுனால இப்படி பேசுறாங்க, பிற்போக்குவாதம் சொல்லிடக்கூடாது, இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன பேசுறாங்க தெரியுமா? இப்ப ஆரம்பத்துல சும்மா ட்விட்டர்ல பேசினது, இப்ப சூரா சபையில உட்கார்ந்து லேப்டாப் வச்சுட்டு பேசுறாங்க. என்ன இது கொடுக்கப்பட வேண்டும், இது கொடுக்கப்பட வேண்டும் பேசுறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு அறிஞர் ஒரு குத்துபால என்ன செய்யறாருன்னு சொன்னால், வைத்தியத்துறை படிப்பது, அதாவது தியாசத்தர் சொல்லிட்டாரு. என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, மூன்று பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். அதில் ஒருவர் யாரு? அத்தையூஸ், தன் குடும்ப விஷயத்தில் மானக்கேடான விஷயங்களை கண்டும் மௌனமாக இருப்பவர்கள். இப்ப இது படிப்பிக்கப்படுற நேரத்தில், இந்த மெடிக்கல் துறை படிப்பிக்கப்படுற நேரத்தில், அதுல என்ன செய்யலாம்? இது போன்றவைகள் நம்ம மற்ற நாடுகளில் நடக்குதா இல்லையா? ஆபாசமான விஷயங்கள் அது இது, அதில் ஆண் அதை விளங்கப்படுத்துறது மிச்சம், இதெல்லாம் நடக்கும், அதை நடக்காமலாம் இல்லை. இது அவர் கொத்துபால என்ன செஞ்சிட்டாரு, அதை சொல்ல வேண்டிய முறையில் அப்படி சொல்லல. அதை எப்படி சொல்லாம, வைத்திய துறை வந்து மானக்கேடான துறைன்ட்டாரு. அப்ப இவர் எங்க போவாரு? அது பிழைதான் சரியா? அந்த வார்த்தை பிழை. அதை எப்படித்தான் படம் பிடிச்சி எடுத்தாங்களோ, எடுத்து பூட்டுச்சு. பேர் கேளுங்க, மக்கா பத்திரிகை. பத்திரிகையில பேர் என்ன? மக்கா, சஹிபத்து மக்கால ஹாஃப் பேஜுக்கு போடுறான். எப்படி தெரியுமா? இங்க இருந்து கார்ட்டூன், வாயில இருந்து எச்சில் தெரிக்குது இப்படி, ஒரு கத்தி இப்படி. கீழுள்ள மக்கள் எல்லாம் இப்படி முகத்தான் என்ன செய்யறாங்க, தடவி கண்டிக்கிறாங்க அதை எடுத்து. அப்படின்னா என்ன கார்டூன் வரைஞ்சு நம்ம அங்க பெரிய ஆர்ப்பாட்டம் எல்லாம் செஞ்சு உசுர விட்டு கண்டிக்கிறோம்? இது என்ன என்ன அர்த்தம் சொல்லுங்க பாபம். இதுதான் ஹத்தீபுகளும் கேட்கக்கூடியவங்களும் செய்யற விஷயம். அவர் என்ன துப்பினாலும் முகத்தில் எடுத்து என்ன செய்யறது, இவங்க பூசிக்கொள்ளக்கூடிய ஒரு கேவலமான ஒரு சமுதாயம் தான் இது என்றதுதான் அந்த ஹாஃப் பேஜ் கார்டூன் வரைஞ்சிக்கிறாங்க. எந்த எதிர்ப்பும் இல்ல, எதையும் காணாம். இதுக்கு பேர் என்ன? இதுதான் இந்த செக்யூரலிசம் இங்க வளர்ந்தது. தூக்கிட்டு வராங்க. அன்புள்ள சகோதரர்களை, இது நம்ம நாட்டில் வரைஞ்சிருந்தா எங்கள்கிட்ட உள்ள அந்த அடிமட்ட மார்க்கப்பட்டுல நாம எவ்வளவு கொந்தளிச்சிருப்போம். இங்க கொந்தளித்தார்கள், கொந்தளிக்கலன்னு சொல்ல, மக்கள் கொந்தளித்தார்கள். ஆனா முடியல, நமக்கு வெளிப்படுத்துற அமைப்பிலாவது இங்க என்ன செய்யல, வெளிப்படுத்த முடியல. காரணம், இந்த பகுதியால வந்தாலும் உள்நோக்கத்தை பயன்படுத்தி வேற எங்கேயா போயிருவாங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் அப்படி அமைதியா வச்சுக்கிறாங்க. இப்ப நான் சொன்னது ஒரு ஐந்தாறு விஷயங்கள். இதை என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், மிகவும் வளர்க்கிற இடத்துக்கு கொண்டு வந்து சுபஹான் அல்லாஹ், இந்த ஹையா தடை செய்யப்பட்டுச்சு சவுதி அரேபியா. ஹையத்துல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹ்யி அனில் முன்கர், நன்மை ஏவி தீமையை தடுத்தல் என்ற ஒரு குரூப், இந்த வண்டியில் தெரிஞ்சிட்டு இருப்பாங்களே தொழுகை சலான் எல்லாம் சொல்லி, அது என்ன செஞ்சது? அவருடைய அதிகாரம் பறிக்கப்பட்டுச்சு. அவருடைய அதிகாரம் பறிக்கப்பட்டுச்சு. அவங்க இருப்பாங்க, ஆனா போலீஸ்களுக்குரிய அதிகாரம் அவங்களுக்கு என்ன ஒரு சமூகம். இப்ப புதுசா ஒரு பகுதி திறக்கப்பட்டிருக்குது. என்ன? அதாவது என்ன நம்ம நாட்டை சொல்றா, இந்த அதாவது சியாகத்தை சொல்றோம், என்ன சொல்லுவோம், வெளிநாட்டுவர்கள் வந்து சுற்றுலாத்துறை. சுற்றுலாத்துறைக்கு அமைச்சு தொடர்ந்தாச்சு. இப்ப சுற்றுலாத்துறைக்கு அமைச்சு தொடர்ந்தாச்சு. அதுல என்னென்ன நடக்க போகுதோ, பயங்கரமான ஒரு பார்வையில மத்த சவர்கள் இருந்துட்டு இங்க ஒரு குரூப் அதை டெவலப் பண்ணிக்கண்டு மத்ததை கொண்டு வந்து போடணும்னு சொல்லுது. இது நான் இப்ப இவ்வளவு சொல்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், அரசு இன்னும் மாறல. அதுல இங்குள்ள மார்க்கப்பட்டுள்ளவர்கள் மாறல. மார்க்கத்தை பாதுகாக்கணும் என்ற ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, இல்லாம இல்ல. ஆனால் இவங்களை யார் இந்த பேசுறவங்க யார் தெரியுமா? பிஹெச்டி, எம்ஏ, பிஏ, எங்க அமெரிக்கா, யூகே, இதெல்லாம் படிச்சு முடிஞ்சு அந்தந்த இடத்துல இருந்து சைத்தான் என்ன செய்யறான், அவர்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறான். இவங்க தான் இப்ப எப்படி மூளை செலவை செய்யப்பட்டு வந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இப்படி நீங்க நினைத்து பார்த்து என்று சொன்னால், இவ்வளவு பெரிய இது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக வரக்கூடிய இவர்கள் நம்ம நாட்டில இருக்கிறாங்க, நம்ம நாட்டிலையும் இருக்கிறாங்க. இவர்களுக்கு எந்த வசனம் சரியாக பொருந்தும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர்கள் எங்களில் உள்ளவர்கள், எங்கள் நாக்கை கொண்டு பேசுவார்கள். யாரெல்லாம் அவர்களுக்கு பதில் சொல்கிறார்களோ அவர்களை நரகத்தை தூக்கி போட்டுருவாங்க. யாரெல்லாம் அவர்களுக்கு பதில் சொல்வார்களோ அவர்களை நரகத்திலே தூக்கி போட்டு விடுவார்கள் என்ற வசனத்துக்கு முழு அர்த்தத்தையும் இவர்கள் தான் முல்லாக்கள் என்ற வார்த்தையை சமூகத்துடைய உலமாக்களுக்கு யூஸ் பண்றவங்க. எப்படி முல்லாக்கள் அப்படி என்ற வார்த்தையை சமூகத்தில் இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு, முல்லான ஒரு குரூப் தான் யூஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்ல. ஆனா 50 ஆடு வருது, இந்த பத்தை கடிக்கிற மொசலுக்கு அடிக்கிற மாதிரியான சப்ஜெக்ட் என்ன செஞ்சிடக்கூடாது, வரக்கூடாது, வருதா இல்லையா? இவங்க எல்லாம் யாருன்னா நீங்க வச்சுக்க, இந்த சிந்தனை போக்கோடு வளர்க்கப்பட்டவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதை நான் சொல்றதுக்கான காரணம், நான் பேசுகின்றது எந்த அளவுல பேசுறேனோ தெரியாது, ஆனால் ஒரு கவலை. அந்த கவலை இந்த சமுதாயத்தில் வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான். இது வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் சொன்னால், நான் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் மட்டும் வாழக்கூடாது. ஒரு முஸ்லீமாக இருக்கிற நேரத்தில் இந்த சமூகத்தில் எவ்வளவு ஒரு அறிவியல் சிந்தனை போர் என்ன செய்யுது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது என்றது கொஞ்சம் என்ன செய்யணும், யோசிக்கணும். சும்மா போய்கண்டே இருக்கக்கூடாது. என்ன நடக்கிறது அப்படி என்ற பகுதியை நம்ம என்ன செய்யணும், யோசிக்க வேண்டும். இது வளருமாக இருந்தால் எனது பிள்ளை அதுக்கு இரையாகும், எனது குடும்பம் அதுக்கு இரையாகும், என் சமூகம் அதுக்கு இரையாகும் என்ற சிந்தனை அடிக்கடி எங்கள்கிட்ட என்ன செய்யணும், இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வெறுமனே சத்தம் போட்டுட்டு உட்கார்றதல்ல, அதை பற்றி படிப்பது, அதை பற்றி தேடுவது, நான் அதுக்கு எதிரானவனாக என்ன செஞ்சக்கூடாது, இஸ்லாமிய சிந்தனை போக்கு எதிரானவனாக மாறிவிடக் கூடாது என்கின்ற கவனம், இது போன்றவைகள் எமது வாழ்க்கையில் என்ன செய்யணும், நிறைய ஏற்பட வேண்டும். இந்த அறிவை வளர்க்கணும். உங்கள்கிட்ட ஒரு 3 பிள்ளைகள் இருக்கிறதா, அந்த பிள்ளைகளை எந்த லட்சியத்தோடு வளர்த்தால் இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய ஒரு சார்பான ஆயுதமாக வந்தவன் என்ன செய்வான், முடிவாண்டி யோசிக்கணும். அப்படி யோசிக்கிற மாதிரி விளங்கல பிள்ளைகள் இந்த சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய சார்பான ஆயுதமா வந்து யோசிக்கிற மாதிரி விளங்கல. என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, அடுத்த 20 வருஷத்துல எது ஃபாஸ்ட் மூவி இன்கம்ல, அதுக்கான பிளான் அத்திவாரம் கருப்பையில போட்டாச்சு. இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பை நம்ம பாக்கிறோமே தவிர, இவனால் இந்த சமுதாயத்துக்கு என்ன ஒரு பெரிய ஒரு பலன் கிடைக்கும் என்ற ஒரு சிந்தனை கிடைத்த மாதிரி என்ன செய்யல, விளங்கவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த ஒரு புரிந்துணர்வு என்ன செய்யணும் தர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான செய்தி சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை கொடுத்து, அவன் இந்த சமுதாய அறிவையும் கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து இந்த சமுதாயத்துக்கு அதை முழுமையாக செலவழித்து அதை சமுதாயத்துக்காக பாடுபடுத்தி இந்த சமுதாயத்துக்கு எத்தனையோ விஷயம் செஞ்சிட்டான், அவனுக்கு எவ்வளவு பெரிய கூலி இருக்கும், கல்வி கூடங்கள், பள்ளி வாயல்கள், சமூக எழுச்சிகள், உதவிகள் என்ற செஞ்ச ஒருவனுக்கு அவனுக்கு பல மில்லியன் கணக்கில் இருக்கணும், பெரிய கூலி இருக்கும். ஒத்த அதை பார்க்கிறான், யா அல்லாஹ், நம்ம பார்த்துட்டு என்ன சொல்லுவோம் தெரியுமா, அவனுக்கு இருக்க அவன் செய்யறான், உழைப்பு எப்படியோ யாருக்கு தெரியும், அது வேற நம்ம சைட்டால போட்டுட்டு போய்கின்ற இருப்போம். நம்ம செய்யறதும் இல்ல, செய்யறவனுக்கு ஒரு பின்னால சின்ன ஒரு நோக்கத்தை திருகி விட்டு என்ன செஞ்சிடறது போயிடுற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ என்ன செய்யணும் தெரியுமா, அவனை பார்த்துட்டு, யா அல்லாஹ், எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கலையே, எனக்கு இப்படி கட்டுவதற்கோ கொடுப்பதற்கோ கிடைக்கலையே, அறிவை வளர்ப்பதற்கெல்லாம் கிடைக்கலையே என்று ஒரு கவலைப்பட்ட அதை ஆசை வைத்தால், ஹும் ஃபில் அஜ்ரி சவா, கூலியில் இருவரும் சமமானவர்கள். நான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கூலியில் இருவரும் சமமானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதைவிட ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் இருக்குமா? எப்படி ஹும் ஃபில் அஜ்ரி சவா, கூலியில் இருவருமே சமமானவர்கள். நினைச்சு பாருங்க சகோதரர்களே, ஒரு பெரிய ப்ரொஜெக்டுக்கு கோடான கோடி பணத்தை ஒத்த போடுறான், அதை பார்த்து நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க, நம்மளுக்கு ஒரு பகுதி போட கிடைக்கல. அல்லாஹ் இருந்தா நிச்சயமா நான் என்ன செய்வேன், போடுவேண்டு நினைச்சால் எந்த துறையாக இருந்தாலும் சரி, நன்மையான துறை, இஸ்லாத்துக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை காக்கக்கூடிய ஒரு துறையாக இருந்தால் ஹும் ஃபில் அஜ்ரி சவா. அதே நேரம் இந்த சமுதாயத்தை ஒத்தன் அழிச்சு கண்டிக்கிறான், இந்த சமுதாயத்தை ஒத்தன் கெடுத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி கெடுத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பெரும் சமுதாயமே என்ன செய்யுது, கெட்டு போகுது. இத வந்து ஒத்தன் பார்க்கிறான், பார்த்து அவனு அந்த இடத்தை அடையவன் நினைக்கிறான். புகழ இந்த மாதிரி கெட்டு போய் புகழடைய நினைக்கிறவங்க இருப்பாங்களே, ஹும் ஃபில் விஸ்ரி சவா, பாவத்தில் அவர்கள் இருவரும் சமமானவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்தில் அவங்க ஆசை வைக்கிறாங்களே, என்ன உன்னை செய்ய நினைக்கிறது செய்யாம போறதல்ல, இது லட்சியமா மாத்துறது. அவர்கள் ஹும் ஃபில் விஸ்ரி சவா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாங்க வாழ்வது அஜ்ருக்காக, நாளை மறுமையுடைய கூலிக்காக. அந்த நேரத்தில் எங்களுடைய கூலி தட்டுக்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நேரம் இருக்குது. அதுக்கு எங்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி தான் இந்த சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட செய்தி. அப்ப இந்த சமுதாயத்தில் மார்க்க ரீதியான மாற்றம், சமுதாயத்துடைய முன்னேற்றங்கள், சமுதாயத்துக்கு எதிரான இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிரான சவால்கள், இவர்களுக்கெல்லாம் நம்மளால எவ்வளவு பங்களிக்க முடியும் என்று யோசிக்காமல் வாழக்கூடிய மனிதனுக்கு கூலி இருக்கு. அப்படி என்றாலும் கூட அவனது வாழ்க்கையில் ஒரு இலட்சிய பயணம் உண்டு, என்ன இல்லை, அல்லாஹு தாலா அந்த எண்ணங்களை எங்கள் மனதிலே விதைக்க செய்து அவைகளுக்காக நாங்கள் படித்து, மார்க்கத்தை படித்து, மார்க்கத்தோடு சார்ந்த அந்த எதிரான சவால்களை எல்லாம் படித்து அதற்கு தீர்வாளராக நாமும் நமது பிள்ளைகளும் குடும்பமும் மாற வேண்டும். அதற்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக.